விஸ்வாமித்ரர் பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரனுக்கு குழந்தையா முருகப்பெருமானவ தாரம் பண்ண சொன்ன பின்ன மீண்டும் கங்காதேவியோட கதைக்கு வர்றார். கங்காதேவி தேவலோகத்தில் இருக்கா, அவ எப்படி பூமிக்கு வந்தாங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ரகு வம்சத்தில் இக்ஷ்வாக்கு குலத்துலன்னு சொல்லணும். ரகுக்குலாம் முன்னாடி சகரன்னு ஒரு மகாராஜா இருந்தார். அந்த சகர மகாராஜா அவருக்கு கேஷினின்னு ஒரு மனைவி, சுமத்தின்னு ஒரு மனைவி. அந்த சுமதி வந்து கருடனுடைய தங்க. ரெண்டு மனைவிகள் இருந்தாலும் குழந்தைகள் இல்லை. அவர் பிருகுங்கிற முனிவருக்கு 1000 வருஷம் கைங்கரியம் பண்ணார். அதோட முடிவில் அந்த பிருகு முனிவர் சகர மகாராஜாட்டையும் அந்த அவர் மனைவிகள்ட்டையும் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும், ஒருத்திக்கு வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய பிள்ளை பிறப்பான், இன்னொருத்திக்கு 60,000 குழந்தைகள் ரொம்ப உற்சாகத்தோடையும் வீரத்தோடையும் கூடின 60,000 பேர் குழந்தைகளாக பிறப்பான்னு சொல்கிறார். அதே போல் அந்த கேஷினிக்கு அசமஞ்சஸ்னு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அந்த சுமந்திக்கு ஒரு கர்ப்பத்தில் ஒரு உருண்டையான ஒரு கர்ப்பம் உண்டாயி அது பிறக்கிறது. அதுலேருந்து 60,000 பிரிவுகளாக சின்ன சின்ன குழந்தைகளாகி ஒவ்வொருத்தையும் ஒரு நெய் கூடத்தில் வளர்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வளர்ந்து ஆளாகி யவனம் அடைஞ்சு வீரர்களாக இருக்கா. இப்படி சகரருக்கு 60,000 பிள்ளைகள், அசமஞ்சஸ்னு ஒரு பிள்ளை. இந்த அசமஞ்சஸ் முரடனாக இருக்கான், குழந்தைகள்லாம் எடுத்து சரையூல போட்டு தூக்கி போட்டு வேடிக்கை பார்த்து விளையாடுறான். இந்த மாதிரி அவன் முரடனாக இருக்கிறத பார்த்துட்டு ஜனங்கள்லாம் போய் சகர மகாராஜாட்ட உங்களுக்கு நாங்கள் வேணுமா உங்கள் பிள்ளை வேணுமா தீர்மானம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறார். உடனே மகாராஜா அந்த அசமஞ்சஸை காட்டுக்கு அமுச்சுடுறார். அதுக்கு முன்னாடி அந்த அசமஞ்சஸுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான், அவன் பேர் அம்சுமான். அந்த அம்சுமான் ரொம்ப நல்லவனாக இருக்கான், ஜனங்களுக்குலாம் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அம்சுமான் சகரருக்கு துணையாக இருக்கார். அந்த பிருகுமணிவர் சொன்ன மாதிரி ஒரு கேஷினிக்கு வம்சத்தை விருத்தி பண்ணுற பிள்ளை பிறப்பான்னு சொன்னால் அசமஞ்சஸ்னு ஒருத்தன் பிறந்தான், அவன் மூலமாக அந்த வம்ச விருத்தியாச்சு. அவன் காட்டுக்கு போயிட்டான். அந்த மகாராஜா ஒரு அஸ்வமேதை ஆகணும்னு முடிவு பண்ணி விந்தியமலைக்கும் ஹிமயமலைக்கும் நடுவில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே அந்த யாகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்திரன் ஒரு ராட்சஸ ரூபத்தில் வந்து அந்த அஸ்வமேத குதிரையை எடுத்துட்டு பூமிக்குள்ளே போய் பாதாளத்துக்கு போய்ட்றான். அவன் ராட்சஸ ரூபமாக ஒருத்தன் வந்து குதிரையை திருடிந்து பூமிக்குள்ளே போகிறது தான் எல்லாரும் பார்க்குறான். உடனே சகர மகாராஜா தன்னோட 60,000 பிள்ளைகளையும் பூமியை தோண்டி பாதாளத்துக்கு போய் இந்த குதிரையை மீட்டுண்டு வாங்கோ, அந்த அஸ்வமேத குதிரையை மீட்டுன்னு வந்து யாகத்தை பூர்த்தி பண்ணாதான் நான் இந்த தீட்சையை கைவிட முடியும், அடுத்த வேலை பண்ண முடியும்னு சொல்லி அவர் அவளை போ சொல்றார். அவ 60,000 பேரும் எல்லா திக்குலையும் ஒரு யோஜனைக்கு ஒரு இடத்துல பெரிய பெரிய பள்ளம் தோண்டிண்டு பூமிக்குள்ள தேடிண்டு போறா. ரொம்ப தூரம் தேடிட்டு திரும்பி வந்து எங்களுக்கு குதிரை கிடைக்கலன்னு சொல்றான். ராஜா வந்து எதுல வர எல்லாரையும் அடிச்சு தள்ளிந்தாவது போய் எப்படியாவது அந்த குதிரையை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புறார். உடனே அவ திரும்பவும் பூமியை பிளந்துட்டு எல்லா திக்குலையும் பூமியை பிளந்துட்டு பாதாளத்துக்கு போறா. விரூபாட்சம்னு ஒரு யானை, மகாபத்மம்னு ஒரு யானை, சௌமனசம்னு ஒரு யானை, ஹிமபாண்டுரம்னு ஒரு யானை, இப்படி பெரிய மலை போன்ற யானைகள் பூமியை 4 பக்கத்துலையும் தாங்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறா. அதுக்கு மேலே இன்னும் தேடிட்டு போய் பாதாள லோகத்தில் கபிலாரண்யத்தில் கபில முனிவரோட ஆசிரமத்துக்கு வாசலில் அந்த குதிரையை கட்டி வச்சிருக்கு. இதை பார்த்தோன்னே இவன் அந்த குதிரையை எடுத்துகிட்டு வர வேண்டியதானே, அந்த இந்திரன் அங்கே போய் கட்டியிருக்கான். இந்த 60,000 பேரும் எல்லா வழியில் இருக்கிற நாகர்களையும் அசுரர்களையும் எல்லாரையும் நீதான் எங்கள் குதிரையை திருடுன்னு எல்லாரையும் ஹிம்சை பண்ணிட்டு அங்கே போய் சேர்றா. தேவர்கள்லாம் போய் பிரம்மாண்ட முறையிடுற இந்த சகரபுத்திரர்கள் பண்ணுற சிரமம் தாங்கலை, எல்லா உயிர்களும் தவிக்கிறது, இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டோன்னே பிரம்மா வந்து அவ சீக்கிரமே முடிவடைவா அப்படின்னு கபில முனிவரோட கோபத்துக்கு ஆளாயிடுவான்னு சொல்றார். அதே மாதிரி இவன் அந்த கபில முனிவரை போய் பார்த்து அந்த குதிரையை பார்த்தோன்னே அதை எடுத்துன்னு வராம அவரை போய் நீங்க தான் எங்க குதிரையை திருடினீங்க அப்படின்னு அவரை கொல்றதுக்கு போறா. அவர் கண்ணை திறந்து பார்க்கிறார், இவளை பார்த்து ஹுங்காரம் பண்றார், இவள் எல்லாரும் பஸ்மமா போயிடுறா. பூர்ணமா வரவே இல்லை, சகர மகாராஜா காத்திருக்கார். அப்புறம் அம்சுமா நண்பர் தன்னோட பேரன் நண்பர், நீயாவது போய் பார்த்துட்டு வாப்பா, எல்லார்ட்டையும் பவியம்மா பழகிண்டு எப்படியாவது இந்த குதிரையை மீட்டுண்டு வா, காரியம் ஆகணும் அப்படின்னு இப்ப வேற மாதிரி சொல்லி அனுப்புற. அந்த அம்சுமான் போற இந்த நாலு திக்கஜங்களையும் பாக்குறான். அந்த திக்கஜங்கள், நீ அந்த குதிரையை மீட்டுன்னு வந்துடுவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற. அவர் அங்க போய் பாக்குறான், அந்த அம்சுமான் அங்க போய் பார்த்தா அந்த குதிரை இருக்கு கபில முனிவரோட ஆசிரமத்து வாசல்ல. அவன் அந்த குதிரைய எடுத்துட்டு வரலான்னு நினைக்கும் போது பக்கத்துல ஒரு மலை போல ஒரு சாம்பல் மலையை பாக்குறான். ஆஹா, நம்மளுடைய சித்தப்பா எல்லாம் இந்த மாதிரி சாம்பலா போயிட்டாளேன்னு நினைச்சு கஞ்சலம் விடுறான். இவாளுக்கு எப்படியாவது தண்ணி தர்ப்பணம் பண்ணி இவாளை கரையேத்தணும்னு சொல்லி தண்ணி கிடைக்குமான்னு தேடுறான், இங்க தண்ணியே இல்லை. அப்போ அந்த கேசினியோட அண்ணா கருட பகவான் அங்க இருக்கார். அவர் சொல்றார், இவ எல்லாரும் கபில முனிவரோட கோபத்துக்கு ஆளாகி இந்த பஸ்மமா போயிட்டா, இவாளை கரையேற்றுறதுக்கு வாங்கறதுக்கு கங்கையை கொண்டு வந்து இந்த சாம்பல் மேல பட்டாதான் இவா கரையேறுவா, நல்ல கதி அடைவா, நீ இந்த குதிரை எடுத்துன்னு போ, தாத்தாவுக்கு யாகத்தை முடிக்கட்டும் அப்படின்னு சொல்ற. உடனே அம்சுமானந்த குதிரைய மீட்டுண்டு கொண்டு வந்து தாத்தாட்ட ஒப்படைக்கிறான். அவர் அந்த யாகத்தை ஸ்ரத்தையா பண்ணி முடிக்கிறார் அப்படின்னு வருது. அதாவது அவரோட பிள்ளைகள் காலமாயிட்டாங்கிறது அம்சுமான் சொன்னாலும் அந்த காரியத்தை ஸ்ரத்தையா முடிக்கிறான். இதை சுவாமி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்வார், ஏதோ ஒரு நவாகம் பண்ணும்போது ஒரு சின்ன தடை வந்துடுச்சுன்னா எனக்கு மனசு சரியில்லை, இதுக்கு மேல படிக்க மாட்டேன்னு நினைப்பா. பவானோட காரியங்கள் பண்ணும்போது சின்ன தடை வந்தாலே மனசு சரியில்லைன்னு விட்டுடுவா, அப்படி விடக்கூடாது. இவர் அந்த பிள்ளைகள் காலமாயிட்டா கூட அந்த அஸ்வமேதத்தை பூர்த்தி பண்ணார். அந்த தீட்சையில் இருக்கும்போது அவளுக்கு தீட்டு கிடையாதுன்னு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, அவர் அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணார். அப்புறம் இந்த சகல இந்த புத்திரர்கள் எல்லாம் எப்படி கரையேற்றதுங்கிறத நினைச்சுட்டு இருந்துட்டு அவர் காலமாயிட்டார். அம்சுமான ராஜாவாக்கிட்டு சகர மகாராஜா காலமாயிட்டார். அம்சுமானும் எப்படி தன் சித்தப்பாக்களை கரையேற்றுறதுங்கிறதே நினைச்சுட்டு இருந்தான். கடைசி காலத்தை தன் பிள்ளை திலீபன்ட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவனும் காட்டில் போய் தபஸ் பண்ணிட்டு பவான்கிட்ட போயிடுறான். திலீபனுக்கு பகீரதன் பிள்ளையா பிறந்து கங்காதேவிய பூமிக்கும் பாதாளத்துக்கும் கொண்டு வந்ததெல்லாம் அடுத்தது பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா.